الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال الله تبارك وتعالى وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب رواه مسلم او كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தமு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எந்த வகையில் முக்கியமானது என்றால், முஃமின்களுடைய சக்தி வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு கட்டத்திலே நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த உலகத்தை பார்த்து பயப்படுபவர்கள் அல்ல முஃமின்கள். உலகத்திலுள்ள நிலைமைகளை கண்டு பயந்து அஞ்சி நடுங்குபவர்கள் ஈமான் இல்லாதவர்கள். ஈமான் உள்ளவர்கள் ஒரு நாளும் உலகத்திலுள்ள நிலைமைகளை கண்டு பயப்பட மாட்டார்கள். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிலைமைகளும் வரும்போது அதை கண்டு உற்சாகம் அடைபவர்கள் ஈமான்தாரிகள். உலகத்தில் உள்ள நிலைமைகளை கண்டு பயந்து விரண்டு ஓடுபவர்கள் ஈமானில் பலகீனம் உள்ளவர்கள். ஆகவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒவ்வொரு காலத்திலும்
உலகத்துடைய நிலைமைகளை தீர்மானிப்பது இங்குள்ள ஈமான்தாரிகளுடைய அமல்களை பொறுத்துத்தான். கலிமா சொன்ன மக்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி முஹப்பத்தாக இருக்கிறார்களோ, கலிமா சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை எந்த அளவுக்கு கேட்கிறார்களோ, கலிமா சொன்ன முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு மதிக்கிறார்களோ, அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை கொண்டு சமாதானம் அடைவார்கள். எப்பொழுது கலிமா சொன்ன மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்வார்களோ, ரப்பு விளக்கியவைகளில் ஈடுபாடு காட்டுவார்களோ, இப்பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியினால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல ஜீவராசிகளும் சேர்ந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறது. ஆக உலகத்தினுடைய நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி அது மூமின்கள் தான், அல்லாஹ் உடையவர்கள் தான் உலகத்தை தீர்க்க முடியுமே தவிர, துனியாவில் உள்ள நிலைமைகளை, துனியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் நல்லதாக மாற்றக்கூடிய சக்தி ஈமானுள்ள முஃமின்களுடைய கையில இருக்கிறதே தவிர, உலகத்தில் உள்ள வேறு எந்த ஒரு சக்தியுடைய கையிலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்தது கிடையாது. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களோ, அல்லாஹ்வை பயந்தவர்கள் யார், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், அவர்கள் பாவம் செய்யாதவர்கள். அப்படி ஒரு பாவம் நடந்துவிட்டாலும் தௌபாவுக்காக தாமதிக்காதவர்கள், தௌபாவின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்கள். யார் இப்படியான அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கிறார்களோ, இவர்களுக்கு உலகத்தில் ஒரு பதற்றம் இருக்காது, இவர்களுக்கு நெருக்கடி இருக்காது, இவர்களுக்கு ஒரு சிரமம் இருக்காது. அப்படி ஒரு நெருக்கடி வந்தாலும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான், வெளியாகும் வழியை ரப்பு ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு யுத்தத்துக்காக பயணமாகிறார்கள். அந்த பிரயாணத்திலே அவர்கள் அணிந்து கொள்வதற்காக ஒரு மாலையை தன்னுடைய சகோதரி அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இரவலாக வாங்கினார்கள். அந்த மாலையை காணல, யுத்தம் நடக்கின்ற இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போயிட்டாங்க, மாலை காணாம போச்சு. அவர்களுக்கு சொந்தமான மாலை அல்ல, சகோதரிக்குள்ளது, அது காணாமல் போனதினால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டது. ஒரு பெருமதியான பொருள் காணாமலானால் அது எவ்வளவு ஒரு வருத்தத்தை உண்டாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் அனுப்பினாங்க அந்த மாலையை தேடும்படி. சஹாபாக்கள் போனார்கள், வெகு தூரம் போயிட்டார்கள், அசருடைய நேரமும் வந்துவிட்டது. சஹாபாக்களில் அநேகமானவர்கள், போனவர்களில் அநேகமானவர்களுக்கு உலு கிடையாது, அவர்களுடைய கையிலும் உலு செய்வதற்கான தண்ணீர் இல்லை, போயிருக்கின்ற ஏரியாவிலும் உலு செய்வதற்கான தண்ணீர் வசதி கிடையாது. இப்பொழுது சஹாபாக்களுக்கு அசரு தொழுது கொள்ள முடியல, அசரு தொழுக கலாவாகிவிட்டது. ரொம்ப வருத்தத்துடன் வந்தார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட மனைவியில இந்த வேலையால எங்கட அசரு தொழுக பாழாகி போச்சு, அசரு தொழுகையை பாழாக்கி விட்டோம். சஹாபாக்களுக்கு பெரும் நெருக்கடி. அதில் தபூபக்கர் ரலி அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு ஆத்திரம் அடைந்தார்கள் என்றால், ஆயிஷா ரலி அல்லாஹு சொல்கிறார்கள், எனது இடுப்பிலே ஒரு குத்து விட்டார்கள், அடிக்கிறார்கள், ஆனால் என்னால் வலி தாங்க முடியல, ஆனாலும் அந்த வலியின் காரணமாக அசையவும் முடியல. ஏன், என்னுடைய மடியில் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திலே கண் விழித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடந்தது, மாலையை காணாமலாக்கிறதுனால பல சஹாபாக்களுக்கு அசருடைய தொழுகை இல்லாமலாச்சு, அதனால் என்னுடைய தகப்பன் அடித்தார், ஒழுக்கத்துக்காக அடித்தார், கோபத்தில் அடிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உடனடியாக தயம்முடைய ஆயத்தை இறக்கிறார், தயம்முடைய கவலை ஏற்பட்டதோ ஹஜரத் ஆயிஷாவுக்கு, அவர்களுடைய மாலை காணாமலானது ஒரு கவலை, அதை தேடப்போனவர்களுக்கு அசர் தொழுகை தவறி போனது அதை விட பெரிய ஒரு கவலை. ஆனால் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் மூமின்களுடைய கவலையை நீண்ட தூரம் போக வைக்க மாட்டான். அந்த இரண்டு சாராருக்கும் ஏற்பட்ட கவலை உம்மத்துக்கு ரஹ்மத்தாக மாற்றப்பட்டது. எப்படி ரஹ்மத்? இன்று முழு உம்மத்தில் உள்ளவர்கள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நேரத்தில் மண்ணினால் தயமும் செய்யலாம் என்ற அந்த ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய சலுகையை எப்படி அடைந்தார்கள்? ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கும் சில சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட நெருக்கடியான கட்டத்தினால் உம்மத்துக்கு கிடைத்த ஒரு ரஹ்மத்து தான் தயமும் என்ற சட்டம். ஆக உஸைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட முதலாவது தாயி, இவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவை அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து சொல்வார்கள், ஏ அபூபக்கருடைய குடும்பமே, யா ஆல் அபூபக்கர், அபூபக்கருடைய குடும்பமே, உங்களுடைய குடும்பத்தினால் இந்த உம்மத்துக்கு கிடைத்த முதல் ரஹ்மத் அல்ல, உங்களுடைய குடும்பம் சிரமப்பட்டதனால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஏராளமான ரஹ்மத்துகளை இறக்கியிருக்கிறான், உங்களுக்கு வந்தது சிரமம், அதால் கிடைத்த விடை இருக்கிறது, முழு உம்மத்துக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், தயம்மும் என்பதும் இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு ரஹ்மத்து தான் என்று உஸைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஈமானுள்ள மக்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் உடனடியாக போக்கப்படும். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்கள், அல்லாஹ் என்று வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் வரும்போது அந்த நெருக்கடியை நீக்குவதற்கு அல்லாஹ் வழி அமைக்கிறான். அதுதான் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கும் சஹாபாக்களுக்கும் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அசரு தொழுகை அல்லது ஒரு ஒரு வுது இல்லாமைக்காக, ஒரு மாலையை காணாமலாக்கியமைக்காக தயம்மும் என்ற சட்டத்தை இறக்கி முழு உம்மத்தில் உள்ள மூமின்களுடைய கடினத்தையும் கஷ்டத்தையும் போக்குகின்ற அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி அச்சமுள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கஷ்டமான நேரத்திலும் பேடுபவர்களாக, சிரமமாக இருந்தாலும் பாவங்களை தவிர்க்கக்கூடியவர்களாக ஆனால் எங்களுக்கு சாதகமான, எங்களுக்கு பொருத்தமான பூமியாக இந்த பூமியை மாற்ற மாட்டானா? அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவான். ஆகவே மூமின்களுக்கு முன்னால் உள்ள சவால் பொருளாதாரம் அல்ல, மூமின்களுக்கு முன்னால் உள்ள சவால் கல்வி அல்ல, மூமின்களுக்கு முன்னால் உள்ள சவால் தொழில் இல்லாமை அல்ல, மூமின்களுக்கு முன்னால் உள்ள சவால் முஸ்லிம் அமைச்சர்கள் இல்லாமை அல்ல, மூமின்களுக்கு முன்னால் உள்ள சவால் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் இல்லாமை அல்ல, மூமின்களுக்கு இருக்கக்கூடிய சவால் மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் குறைந்ததுதான். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஏ ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் நம்பிக்கையுடன் வாழ்பவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது எங்கிருந்து எங்களை பார்த்து சொல்லும் வார்த்தைகள்? யாருடைய குரல் இது? யாருடைய உத்தரவு? ரப்புல் அர்பாபுடைய உத்தரவு. 24 மணி நேரமும் முழு மீன்களையும் பார்த்து குரான் போடக்கூடிய அறை கூவல். ஈமான் உள்ளவர்களே, பயந்து கொள்ளுங்கள், பாவங்களை நெருங்க வேண்டாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுவோ. அத்தோடு உங்களை உலகத்துக்கு அனுப்பப்பட்டது எதற்காகவோ அந்த வேலையையும் பார்த்துக்கங்க. உங்களை அனுப்பினது உலகத்தில் உள்ள மாடி கட்டடங்களை அமைக்கவல்ல, உங்களை அனுப்பினது ருசியாக சாப்பிட்டுக் கொண்டு மாத்திரம் இருக்கவல்ல, உங்களை அனுப்பினது பதவிகளை கொண்டு பெருமை அடிக்கவல்ல, உங்களை அனுப்பினது சண்டை பிடிக்கவல்ல, உங்களை அனுப்பினது ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளவல்ல, மறுமையை தேட, மறுமையில் சுவர்க்கத்திலே உங்களுக்கு மாளிகை வாங்க, அங்கே மரங்களை வாங்க, அங்கே முற்றிலும் தங்கத்திலும் வெள்ளியிலும் மாளிகைகளை அமைக்க.
நாளை
மறுமைக்காக என்ன அனுப்பி இருக்கிறீங்க இப்பவே சிந்திச்சுக்கோங்க. இவ்வளவு காலமும் ஆஹிராவுக்காக எவ்வளவு தேடினோம், துனியாவில் இல்லையே என்று கெஞ்சுகிறீர்களே, துனியா உள்ள குறைபாடுகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்களே, துனியாவிலே இல்லை என்று மக்களிடத்திலே கெஞ்சி பிச்சை வாங்குகிறீர்களே, ஆஹிராவுக்கு என்ன அனுப்பினாய் சிந்திக்கலையா? குர்ஆன் சொல்லுகிறது, வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஆஹிராவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தையினை பிறந்தால்தான் அல்லாஹுடைய அச்சம் மனிதனுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். மறுமையை பற்றிய சிந்தனை, கபரை பற்றிய சிந்தனை, மௌத்தை பற்றிய சிந்தனை, இவைகள் தான் அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் உண்டாக்கும். பயம் பாவங்களை விட்டு மனிதனை தூரமாக்கும். பயம் குறைந்து போனது, மூமின்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹுடைய பயம் குறைந்தது. ஏன் பயம் குறைந்தது? அல்லாஹுடைய மகத்துவம் உள்ளத்தில் இல்லை, அல்லாஹுடைய மகத்துவம் நாவால் பேசப்படுகிறது, உள்ளத்தில் இன்னும் ஆழமாக வரவில்லை. அதனால் இலகுவாக வாழக்கூடிய உலக வாழ்க்கையையும் பாரமாக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்ச மூமின்களுக்கு இருந்திருந்தால் யாருக்கும் பின்னால போய் பிச்சை கேட்க தேவையில்லை, எவனையும் நம்பி உலகத்தில் வாழ தேவையில்லை, எவனுக்கும் கொடி பிடிக்க தேவையில்லை, எவனுக்கும் பின்னால நாயாக அணைய தேவையில்லை. மூமின் அல்லாஹுடையவனானால் அல்லாஹுடைய கட்சிக்காரன், அவனை யாரும் உசுப்ப முடியாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில் ஹஜ்ஜத்துல் வதால அரபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை பூர்த்தி செய்து கொண்டு இரவில் முஸ்தலிஃபாவில் வந்து தங்கி ஹஜ்ஜ் பெருநாளுடைய காலையில் மினாவை வந்து அடைகிறார்கள்.
ஜமராத்திலே கல்லு வீசுகிறார்கள், தலை முடிகளை சிரைக்கிறார்கள், 100 ஒட்டகைகள் குர்பானியாக ஹதியாக அறுக்கப்படுகிறது.
அதை முடித்துக்கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையான தவாஃப் தவாஃபுல் இஃபாவாவை பூர்த்தி செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
எல்லா சஹாபாக்களுக்கும் மிகவும் ஆசை என்னென்றா, ஒவ்வொரு அமலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடன் சேர்ந்து செய்யணும், அந்த அமல்களை பார்க்கணும், பின்னால் வருகின்றவர்களுக்கு அமல் இப்படித்தான் என்ற சரியான வழியை காட்டிக் கொடுக்கணும்,
அடுத்த மனிதர்களும் அமலை சரியாக செய்ய. சஹாபாக்கள் எல்லாம் குழுமி நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எல்லோரும் போக ஆயத்தம், மினாவில் இருந்து மக்காவுக்கு போக இருக்கிறார்கள்.
அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பெரியவர்கள் முதியவர்கள் வயதாளிகள் நோயாளிகள் பெண்கள் எல்லாம் மக்காவுக்கு போக தயாராக இருக்கிறார்கள். மினாவிலே யாரோ ஒருவர் வரும் வரை பார்த்திருக்கிறார்கள்.
ஏதோ ஒரு விடயத்துக்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தாமதிக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள், ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் பிந்துகிறார்கள், ஏன் உடனடியாக மக்காவுக்கு போக இல்லை?
கொஞ்ச நேரத்திலே ஒரு இளைஞர் வருகிறார்.
உருவமோ ரொம்ப கருப்பு, ஹபசி, அவருடைய மூக்கு முகத்துடன் ஒட்டியது போன்றிருக்கிறது.
அந்த சிறுவன் வரும் வரைதான் இவ்வளவு பெரிய ஜமாத்தையும் வைத்துக் கொண்டு மக்காவுக்கு போகாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். யார் அது வர இருந்தது? தபகாத்திபுன் சாதிலே பதிவு செய்யப்படுகிறது, உசாமா ரலி அல்லாஹு தாலா அவர்கள் வரும் வரை காத்திருந்தார்கள்.
அங்கிருந்த சில யமன் வாசிகள் சொன்னார்கள், யமன் வாசிகள், இந்த சிறுவனுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்களா? கருப்பனுக்காக, மூக்கு ஒட்டியவனுக்காக.
அந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அப்படி யாரெல்லாம் மினாவிலே சொன்னார்களோ அவர்களுடைய பரம்பரை ஹதரத் அபூபக்கருடைய காலத்தில் முருத்ததானார்கள்.
சையீதுனா அபூபக்கருடைய காலத்திலே மதம் மாறிய முருத்ததுகள் யார்? மினாவிலே ஹதரத் உஸாமாவின் அந்த வருகையை இழிவாக பேசியவர்கள்.
அல்லாஹுடையவர்களுக்கு அல்லாஹுடத்தில் மதிப்பு இருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்வார்கள், உஸாமா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போது அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க, அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவருடைய மூக்கிலிருந்து மூக்கு சல்லி வாயில வடிஞ்சுக்கிட்டு இருக்கும் சிறுவர். நான் அதனை அருவறுப்பாக பார்த்தேன், கிட்டவும் நெருங்க மாட்டேன், அருவறுப்பாக இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரங்களினால் அதை துப்புரவு செய்து தன்னுடன் அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார்களோ, பயந்தேன் என்னுடைய சொந்த தேவையை விடவும் ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தேன். ஏன்? அல்லாஹ் மதிப்பது நிறத்தை அல்ல, அல்லாஹ் மதிப்பது மூக்கை அல்ல, அல்லாஹ் மதிப்பது அரபியை அல்ல, அல்லாஹ்வுடைய முஹப்பத்துள்ளவரை. ஒரு தக்வா உள்ளவரை இவனுக்காகவா என்று சொன்னதற்காக குடும்பங்கள் முருத்ததாக போகிறது என்றால், மூமின்களுக்காக ஏன் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்த ரப்பு மாற்றக்கூடாது? முஃமினுடைய கையில் தான் அல்லாஹ் பலத்தை வைத்திருக்கிறான். ஆனால் முஃமின்களே, எம்மிடத்தில் இருக்கிற ஒரு குறைதான் அல்லாஹ்வுடைய மகத்துவம் உள்ளத்தில் வராததினால் இன்னும் அல்லாஹ்வுடைய பேச்சை உள்ளத்தால் நாம் ஏற்கவில்லை. இபாதத்துகள் கூட பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் செய்யப்படுகிறதே தவிர, எனது ரப்பின் உத்தரவு என்ற நடுக்கத்துடன் இபாதத்தை செய்வது ரொம்ப குறை. அந்த அவமத் மூமின்களுக்கு தேவை. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய ஒரு சகோதரி அம்ரா பின்த் ரவாஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் மூலமாக பஷீர் இப்னு சஅதுடைய இரண்டாவது நிக்கா, மூத்த மனைவி வஃபாத்தானதற்கு பிறகு இரண்டாவது மனைவியாக அம்ரா பின்த் ரவாஹாவை திருமணம் செஞ்சார். அவர் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அவருக்கு நுஹ்மான் என்று பெயர் வச்சாங்க. நுஹ்மான் இப்னு பஷீர் சஹாபி. பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கவலை, மூத்த மனைவியர பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாகிட்டாங்க, அவங்க எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிக்குவாங்க. இரண்டாவது மனைவியின் மூலம் பிறந்த பிள்ளை, நானும் ஒரு வயதாளி, நானும் மூத்தானால் இவரை கவனிக்க ஆள் இல்லாம போகும், அதனால் இருக்கிற ஒரு காணிய இந்த மகனுக்கு எழுதுவோம், இந்த மகனுக்கு ஹதியாவாக அன்பளிப்பாக கொடுத்துருவோம். முடிவெடுத்தான். நேரே போனார் மனைவி அம்ரா பின்த் ரவாஹாவிடத்தில். சொன்னார் மனைவியிடத்தில், இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறேன், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மகனுக்கு இந்த காணியை கொடுத்துருவோம். எங்க பெண்கள் என்ன சொல்லுவாங்க? நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்களிடத்தில் அப்படி ஒரு செய்தி சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, சொல்லுவாங்க, இதை கேட்டு கேட்டு செய்யணுமா, இது உங்களோட பொறுப்பு தானே, காணியை எழுத வேண்டியது தானே, எப்பவோ எழுத வேண்டியது, கேட்டு கேட்டு எழுதுறீங்க அப்படியம்மா. அம்ரா பின்த் ரவாஹா, இதுக்கு பெயர் தான் இத்தகுல்லா, இதுக்கு பெயர் தான் தக்வா. அம்ரா பின்த் ரவாஹா சொன்னார்கள், இந்த காணி மகனுக்கு கொடுக்கப்படுவதை நான் எப்ப ஒத்துக்கொள்வேன் என்றால், அந்த நிகழ்ச்சியை ஹதரத் ரசூலுல்லாஹ் வந்து பார்த்து அவர்கள் சாட்சியாக அந்த இடத்தில் நிற்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்க ஹதியா கொடுக்கும் போது பக்கத்தில் இருக்கணும். சரி கண்டால் அல்லாஹ் சரி கண்டதுக்கு சமம், ரசூல் சரி காணும் போது அல்லாஹ் சரி கண்டதுக்கு சமம், அப்பொழுதுதான் என்னுடைய மகனுக்கு கொடுக்கப்படும் அந்த சொத்தை நான் கபூல் செய்வேன். செய்வதறியாது பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த காணியை மகனுக்கு கொடுக்க போறேன், இரண்டாவது மனைவிக்கு கிடைச்ச ஒரே மகன்,
சின்ன மகன் அவருக்கு கொடுக்க போற யார சூழலா என் மனைவி விரும்புறாங்க, அந்த நிகழ்ச்சியில நீங்க சாட்சியாக இருக்கணும். அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு வேற மகன்மாரும் இருக்கிறாங்களா? ஆம் யார சூழல்லா, மூத்த மனைவியினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரியவர்கள், தொழில் செய்கிறவர்கள், அவங்க எப்படியாவது வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க. ஒரே அடியில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்த குல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவுலாதிக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து போகும். பல பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி உத்தரவு காணிய கொடுப்பீங்க? இது அல்லாஹ் பொருந்தாத செயல். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வேறொரு ஆளை சாக்கிக்கு பார்த்துக்கோங்க, அநியாயத்துக்கு நான் சாக்கி சொல்ல வர மாட்டேன். இந்த திருத்தம், இந்த மாற்றம் வெளிரங்கத்தில் பார்த்தால் ஹஜரத் பஷீர் எடுத்த முடிவு நியாயம், சிறுவன் என்பதனால் அவருக்கு கொடுக்க எடுத்த நியாயம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு நியதி இருக்கிறது, அந்த நியதியை தேட வேண்டும் என்ற அச்சம் வீட்டில் உள்ள பெண்ணுக்கு இருந்தது. அம்ரா பின்த் ரவாஹா அவர் பயந்தார், நரக நெருப்பினாலான அந்த காணியில நான் நடமாட விரும்பவில்லை, நரக நெருப்பினாலான அந்த காணியில் நான் நடமாட விரும்பல, அநியாயமாக வணங்கப்படுகிற காணியில் நிம்மதி சந்தோஷம் உலகத்தில் கிடைக்காதது ஒரு பக்கம், நாளை அந்த காணியை கழுத்திலே கட்டி அல்லாஹ் தூக்க விடுவார். யாரு பதில் சொல்றது? அல்லாஹுடைய அச்சம் இருந்ததனால் அங்கு நீதி நிலைநாட்டப்பட்டது. அல்லாஹுடைய அச்சம் இல்லாமைதான் அநியாயங்களுக்கு காரணம். அநியாயம் செய்ய ஒருவனுக்கு துணிவு வருகிறது என்றால் அச்சமின்மை, ரப்புடைய பயமின்மை, அதுதான் காரணம். அச்சம் வந்தால் உலகத்தில் கொலை இருக்காதே, களவு இருக்காதே, விபச்சாரம் இருக்காதே, வட்டி இருக்காதே, ஜகாத்துடைய பணத்தை பொய் சொல்லி வாங்குகின்ற நிலைமை இருக்காதே, ஹராம் இருக்காதே, பூமியில் சுபீட்சமான வாழ்க்கை உருவாகும். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம், கிஸ்ரா மன்னருடன் ஒரு யுத்தம் நடந்தது. கிஸ்ரா உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்கிறார்கள். ஒரு இளம் ராணுவ வீரர் வருகிறார், அதில் சஅத் இப்னு அபி வக்காஸுடைய படையில் இருந்த இளம் வாலிப படை வீரர் வருகிறார், கையிலே ஒரு பெட்டி இருக்கிறது. சொன்னார், இதோ கிஸ்ரா மன்னனுடைய முழு ஹசானாக்களும் இதுக்குள்ளதான் இருக்கு, யுத்தத்தில் இந்த பெட்டி என்ன கையில் ஆப்பிடுச்சு, இதுக்குள்ள தங்கம் இருக்குது, மாணிக்கம் இருக்குது, முத்து இருக்குது, கிஸ்ரா மன்னனுடைய பட்டம், அதிலுள்ள ஒரு கள்ள கடத்தினாலே வாழ்க்கையை ஓட்டிடலாம். பெட்டியை கொண்டு வந்து அமீரிடத்தில் கொடுக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, இதிலிருந்து ஏதாவது பொருள்கள் எடுத்தீங்களா? இவ்வளவு காலமும் யுத்தத்தில் கிடைத்த அந்த பெட்டியை வச்சிருந்தீங்க, இதுக்குள்ளிருந்து ஒரு பொருளையாவது எடுத்தீர்களா? அந்த வாலிபர் சொல்கிறார், எடுக்க வேண்டுமாக இருந்தால் பெட்டியே தந்திருக்க மாட்டேன், அப்படியே அமர்த்தியிருக்கலாமே, யாரு கண்டா நான் இந்த பெட்டி எடுக்கிறத? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மெய் சிலிர்த்து போனார்கள், யாரும் காணல எடுக்கிறத, ஆனால் காண வேண்டியவன் கண்டுவிட்டான். யார் ரப்புல் அர்பாப், அச்சம் வருகிறது, உள்ளம் அதை ஒழித்து வைத்து அனுபவிக்க இடம் கொடுக்கவில்லை, நடுங்கிக் கொண்டு பெட்டியுடன் வருகிறார். கேட்டார், உங்க பேரை சொல்லுங்க. அவர் சொன்னார், பேரை ஏன் கேட்கிறீங்க? மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி எனக்கு புகழ் வாங்கி தரவா? பெட்டியை கொண்டு வந்து தந்தது, நான் ஒரு புகழை எதிர்பார்த்து, பாராட்டை எதிர்பார்த்து, திருப்பி தந்ததற்காக வெகுமதிகளை எதிர்பார்த்து என் பெயரை பரப்பவல்ல, தயவு செய்தி, பெயரை கேட்க வேண்டாம் என்று அந்த பெட்டியை கொடுத்துவிட்டு வாலிபர் திரும்புகிறார். அவருடைய பெயர் ஆமிர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா. ஆமிர் இப்னு கைஸ் சக்கராத்திலே அழுகிறார்கள். தாரீஹுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீங்க, அதிகமான பேருக்கு சக்கராத்திலே அழுகை வரும், எதை நினைத்து அகப்பட போறேன் என்ற பயம், காவலாளிகளை காணும் போது குற்றவாளி அழுவது ஏன், குற்றத்தை நினைத்து அதிகமானவர்கள் சக்கராத்திலே நிதானம் இல்லாமல் துடிப்பதும் அழுவதும் முகம் கருத்து போவதும் செய்த பாவங்களை நினைத்து வரும் அச்சத்தினால் ஆமிர் இப்னு கைஸ்ரத்தில் கேட்கப்பட்டது. சொன்னார்கள், நான் அழுவதே தஹஜ்ஜுத் தொழாத இரவுகளை நினைத்து, நான் அழுவது தஹஜ்ஜுத் தொழாத இரவுகளை நினைத்து, சுபஹ் தொழாத இரவுகளை நினைத்தல்ல, அஸர் தொழாத பகல்களை நினைத்தல்ல, தஹஜ்ஜுத் தொழாத இரவுகளை நினைத்தும் நோன்பு பிடிக்காத பகல்களை நினைத்தும் அழுகிறேன் என்கிறார் ஆமிர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய அச்சம் துனியாவிலே ஒரு கோடீஸ்வரனாக வாழ்வதற்குரிய அந்த பெட்டகத்தையே எந்தவித குறைபாடும் இல்லாமல் உரிய இடத்தில் ஒப்படைக்க வைத்தது. நீதி உலகத்தில் நிலைநாட்டப்படுகிறது, நீதி நிலைநாட்டப்படுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஆகவேதான் உமர் உஸ்தானி என்று அழைக்கப்படும் இரண்டாவது உமர் சைதுரா உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லா இவர்கள் ஆட்சி பொறுப்பு எடுத்துடனே முதலாவது பார்த்தாங்க, மக்களுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்கு வழி பொருள்களை அள்ளி கொடுக்கிறது அல்ல, நிவாரணங்கள் வழங்குறது மட்டுமல்ல, அநியாயமாக மக்களிடமிருந்து அரசாங்கம் பிடுங்கியவைகளை திருப்பி ஒப்படைப்பதுடன் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தணும் உளப்பரிசுத்தம், அதற்கான முயற்சியை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்தார். இந்த உலகத்திலே ஜகாத்து எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் திருப்பி கொடுத்த ஒரு காலம் என்றால் உமர் இப்னு அப்துல் அஜீஸுடைய காலம் ரஹ்மஹுல்லாஹ். ஆனால் பொதுவாக சொல்லுவார்கள் அது கூட்டு ஜகாத்தால அந்த நிலைமையை ஏற்படுத்தினது, அசல் அதல்ல. கூட்டு ஜகாத்தால ஹவாவை அடக்கேலாது, கூட்டு ஜக்காத்தினால பேராசை அடைக்கிறது கேளாது. தேவையுள்ளவர்கள் அதிகரிப்பார்கள், கேட்பவர்கள் கைநீட்டும் பிச்சைக்காரர்கள் உருவாகுவார்கள். பணத்துக்கு முன்னால் உள்ள ஹகீகத் அதுதான். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லா அந்த நிலவை எப்படி வெற்றி கொண்டார்கள் என்றால் அல்லாஹுடைய அச்சத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தினதனால். இதனால் எந்த நிலவை நாட்டில் ஏற்பட்டதென்றால் அதுவரை ஜக்காத்து கொடுக்காமல் ஒழித்துக் கொண்டிருந்தவர்களும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய அச்சத்தின் வெளிப்பாடு. இரண்டாவது, உண்மையாக அத்தியாவசிய தேவை உள்ளவர்கள் மாத்திரமே முதலாவது வருடம் ஜகாத்தில் கேட்டார்கள். ஹவாவுக்காக பேராசைக்காக கடன்பட்டவர்கள் யாரும் ஜகாத்துடைய பணத்தை கேட்கலை. இன்று பாருங்க, கூட்டு ஜகாத்தில கை நின்றவர்கள் 50க்கு மேற்பட்ட வீதமானவர்கள் ஹவாவில கடன்பட்டவங்க, தேவைக்கு கடன்பட்டவங்க இல்ல, ஹவாவில கடன்பட்டவங்க. இதன் முடிவு அடுத்த வருஷமே ஏழைகள் இல்லை என்ற நிலை எங்கு உருவாகிவிட்டது. என்ன செய்தார்கள், ஹசாராவில் இருக்கும் அந்த பணத்தினால் தானியங்களை வாங்கி குளிர்காலத்திலே பறவைகளுக்கு உணவில்லாமல் போகும் என்பதனால் மலைகளிலே அந்த தானியங்களை தூவினார்கள். உலகத்தில் பறவைகளுக்கு தீனி போட்ட முதலாவது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லாஹ். இன்றும் துருக்கியில் அந்த முறையை பின்பற்றி குளிர் காலங்களில் அங்குள்ள அரச தலைவர்கள் பறவைகளுக்கு தீனி போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பறவைகளுக்கு தீனி போடுகின்ற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தினால் மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வந்ததனால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நிலைமையை நீங்க மாற்றிக்கொள்ளாமல், இந்த நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய அச்சத்தை உருவாக்காமல், பாவம் செய்தவர்களாக நன்மைகளில் குறை செய்பவர்களாக நீங்கள் இருக்கும் போதே ஒருவருக்கொருவர் நன்மையை தாவத்து கொடுப்பவர்களாக, தீமையிலிருந்து மக்களை பாதுகாப்பவர்களாக நீங்க ஆகல்ல, ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திப்பீங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு திடீரென்று வந்தாங்க, திடீரென்று வீட்டுக்கு வந்தாங்க. ஹதரத் ஆயிஷா பார்த்தாங்க யாரோடையும் கதைக்கிறாங்க இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வளமையாக ஒரு கணவர் வீட்டுக்குள்ள வந்தா மனைவியோட கதைக்கணும், அண்ணு கதைக்கல. புது செய்தார்கள், நேரே போய் ஏறியது மிம்பரில், எல்லா மக்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை தான் சொன்னார்கள். அதில் தாயிஷா சொல்கிறார்கள், நான் வீட்டிலிருந்து கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன், ஏ மனிதர்களே, அடுத்த மனிதர்களுக்கு நன்மையை சொல்லிக்கொண்டே இருங்கள், தீமையிலிருந்து தடுத்துக்கொண்டே இருங்கள், அடுத்த மனிதர்களுக்கு நன்மையை சொல்லிக்கொண்டே இருங்கள், தீமையிலிருந்து தடுத்துக்கொண்டே இருங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் அநியாயக்கார அதிகாரியை ஆட்சியாளரை சாட்டுவான், நல்லவர்கள் எல்லாம் கதறி கதறி அவனை மாற்றும்படி அழுவீர்கள், அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நோன்பு துவா குனூத் எல்லாம் அப்படியே இருக்கும், ஓதியவர்களுக்கு நன்மை, எதிர்பார்த்த மாற்றம் அங்கு வராது. அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு இந்த உலகத்தை இயக்குபவர்களே மூமிங்கள். மூமிங்களுடைய அச்சக்குறைவு, மூமிங்களுடைய பாவத்திலிருந்து விலகி நிற்கும் அந்த தன்மை இல்லாததினால் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்தில் வாழ்வதற்கே பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். முன்னைய காலங்களில் இருந்த மூமிங்கள் இன்று நாம் மஸ்ஜிதுகளிலிருந்து மாளிகையை பார்த்து இயங்குகிறவர்கள், இருப்பது மஸ்ஜிதுக்குள்ளே ஏக்கம் மாளிகை, இருப்பது மஸ்ஜிதுக்குள்ளே ஏக்கம் செல்வம். முன்னைய காலங்களில் மாளிகையில் இருந்தவர்கள் குடிசையில் வாழ்ந்தவர்களை பார்த்து இயங்கினார்கள், குடிசையில் வாழ்பவர்களை பார்த்து மாளிகையில் உள்ளவர்கள் இயங்கினார்கள் முன்னைய காலங்களில். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள் யாருக்கும் சளைக்க மாட்டார்கள், பாத்தில் அவர்களுக்கு முன்னால் தலை நிமிராதே, பாத்தில் அவர்களுக்கு முன்னால் தலை குனியும், எவ்வளவு பெரிய சக்தியும் ஈமான்தாரிக்கு முன்னால் நடுங்குவான், ஈமான்தாரி அவனுக்கு பயப்பட மாட்டான். அதற்கு மாற்றமான நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? எங்களை நசுக்குவதற்கு தைரியம் எப்படி வந்தது? எதிராக பேசுவதற்குரிய தைரியம் எப்படி வந்தது? அடக்குவோம் என்று ஒன்று சேர எப்படி தைரியம் பிறந்தது? அவர்களுக்கு வந்த இயற்கை தைரியம் அல்ல, நாம் அல்லாஹ்வுடன் தொடர்பை துண்டித்ததனால் அவர்களுக்கு வந்த தைரியம். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம், ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய பேரர் மாமூன் ரஷீத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பக்தாத் அவர்களுடைய ஆட்சி பீடம் பக்தாத், அந்த மாளிகைக்குள் மாமூனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜனாதிபதியின் மகன்மார் எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். அதிலே ஒருவர் தான் ஹலீஃபா அலி, அலி இப்னுல் மாமூன், அலி இப்னு அபி தாலிப் அல்ல, அலி இப்னுல் மாமூன். இவர் ஒரு நாள் காலை உணவை உட்கொண்டு விட்டு பஜார ஒரு நேரம் பார்ப்போம் அப்படின்னு மாளிகைக்கு முன்னால் உட்கார்ந்தார். சஹீஹான சரித்திரம், ஆதாரபூர்வமான செய்தி. அவர்கள் யார்? ராஜ வீட்டு பிள்ளைகள், கஷ்டம் பட்டினி பசி வறுமை இவைகளை எல்லாம் புத்தகத்தில் பார்த்தவர்கள், வாழ்க்கையில் காணாதவர்கள். பரபரப்பான பக்தாதுடைய நகரத்தை இந்த மாளிகையில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். சன நெரிசல் மிக்க பக்தாதுடைய நகரம், காலை பொழுது வியாபாரிகள் உக்கிர வியாபாரத்தில் ஈடுபடும் நேரம். அந்த சனத்துக்குள்ளே ஒரு எளியவனின் முகத்தில் இவருடைய பார்வை விழுகிறது. அவன் யார்? பெரியொரு செல்வந்தன் அல்ல, பெரியொரு ஆலிம் அல்ல, பெரியொரு முஃப்தி அல்ல, காரி அல்ல, மூட்டை தூக்கும் ஒரு நாட்டாமியில் அவனுடைய பார்வை விழுகிறது.
ஒரு நாட்டாமையை பார்த்துட்டான். அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறது,
இடுப்பில் ஒரு சாரம் துணி இருக்கிறது, மேலிலே ஆடை இதையாது, கையில் ஒரு கயிறு இருக்கிறது.
அவனுக்கு ஆச்சரியம் என்னவென்றால், மற்றவர்கள் பறந்து பறந்து வேலை செய்கிறார்கள், அதிகமாக லாபம் ஈட்டரும் என்பதற்காக, இவனுடைய வேலை ரொம்ப அமைதியாக இருக்கிறது.
இவனுடைய முகத்தில் இருந்த பிரகாசம் ஹலீஃபா அலியை பார்க்க தூண்டியது. அல்லாஹ் காட்டினான்.
பல நாட்கள் கவனித்தார், அந்த நாட்டாமியின் வேலைகளை பல நாட்கள் கவனித்தார். அவனுடைய ஒரு நாளுடைய செயல் வேலை எப்படி என்றால், முற்பகல் வரை கொஞ்ச நேரம் வேலை செய்வான், அதுக்கு பிறகு பக்கத்திலே தஜிலா நதி ஓடுகிறது, அங்கே வந்து வுது செய்து ஆற்றங் கரையிலே நாலு ரக்காத்து சலாத்து லுஹா தொழுவான். முஃப்தி அல்ல நாட்டாமி,
மூட்டை தூக்கும் நாட்டாமி நாளாந்தம் நாலு ரக்காத்து லுஹா தொழுகிறார். இதை மாளிகையில் இருந்து இளவரசர் அலி கவனிக்கிறார்.
அதற்கு பிறகு ஒரு கொஞ்ச நேர வேலை, கொஞ்ச நேர வேலை, பிறகு கடையில் போய் ஒரு திருகம் கொடுத்து ஒரு திருகத்துக்கு உணவு கேட்கிறார். ஒரு திருகத்துக்கு என்ன உணவு கொடுப்பாங்க, வீச வச்சிருந்த காஞ்ச ரொட்டியை கொடுக்கிறாங்க.
கடையில இருக்கும் அந்த சாப்பாட்டு கடைக்காரன் அவன் புறத்தால் கொஞ்சம் கீரையும் கொடுக்கிறான். அதை எடுத்துக்கொண்டு ஆற்றம் கரைக்கு போகிறான். நீரை ஒரு பாத்திரத்தில் அள்ளுகிறான். அதிலே ரொட்டியை ஊற வைத்து சாப்பிடுகிறான்.
ஹலீஃபா அவருடைய ஒரு பாதுகாவலரை அனுப்பி ஒரு நாள் பார்க்கிறார், இவன் சாப்பிடும் போது என்ன சொல்லிக்கொண்டு சாப்பிடுறான் பாருங்க. ஏசிக்கொண்டு சாப்பிடுறானா, வருத்தப்பட்டுக் கொண்டு சாப்பிடுறனா, என்னை யாரும் கவனிக்கிறாங்க இல்லை என்று அழுது கொண்டு சாப்பிடுறனா, இல்லையே என்று குறை சொல்லிக்கொண்டு சாப்பிடுகிறானா, பார்த்துட்டு வாங்க என்ன ஆச்சரியம். சுபஹானல்லாஹ், அவன் வந்து சொன்ன தகவல், அவன் சாப்பிட்டு சொல்றான், யா அல்லாஹ் எனக்கு நீ தந்த ரிஸ்க்கு ரொம்ப அதிகம்,
என்னை விடவும் சாப்பிட வழி இல்லாத பல மக்கள் இருக்கும் போது இவ்வளவு ரொட்டியையும் மதுரமான நீரையும் தந்து எனது வயிற்றை நிறைக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார்.
அதற்கு பிறகு ஒரு கைநூலாவுடைய தூக்கம், லுஹர் தொழுகை, திரும்ப அசர் வரை வேலை தொடர்கிறது. அசர் தொழுகைக்கு பிறகு இரண்டு ரொட்டிகளை வாங்கிக் கொண்டு பஜாரில் இருந்து விடைபெறுகிறான். பல நாட்கள் ஹலீஃபா இதை கண்காணிக்கிறான்.
இவனை பார்க்க பார்க்க ஹலீஃபாவுடைய மகனுக்கு கவலை, இப்படி ஒரு மனிதன் வேலை செய்யும் நேரங்களிலே உணவுக்கு சிரமப்படுகிறான் என்றால், இவனது மனைவி மக்கள் வீட்டிலே எவ்வளவு கவலையுடனும் பதற்றத்துடனும் பஞ்சத்துடனும் ஏழ்மையுடன் வாழ்வதாக இருக்கும். இவர்களை மாளிகையில் கொண்டு நாம் வாழ வைப்போம் என்று ஹலீஃபா தீர்மானித்து அவரது ஊழியர்களுக்கு உத்தரவிடுகிறார். அவனை நீங்கள் மென்மையாக அழைத்து வரணும். ஊழியர்கள் புறப்படுகிறார்கள், நாட்டாமியை நெருங்குகிறார்கள், அழைப்பை காதிலே வைக்கிறார்கள்.
ஜனாதிபதி மாளிகையிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது, நானும் நீங்களும் என்றால் எவ்வளவு பரபரப்பாக சந்தோஷப்பட்டு குதித்திருப்போம், ரப்புடைய உதவி என்று கூட நினைத்திருப்போம். நாட்டாமி என்ன கேட்டான், எனக்கும் மாளிகைகளுக்கும் தொடர்பே கிடையாது, ஏன் என்ன மாளிகைக்கு வர சொல்றாங்க,
எனக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, நான் அவர்களோடு சம்பந்தமானவன் அல்லவே, மறுக்கிறான்.
ஷேக் தந்தாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த சரித்திரத்தை ரொம்ப அழகாக தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அந்த ரசனையில் நமக்கு சொல்ல முடியாது, ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் ஊழியர்கள் சற்று பயமுறுத்துகிறார்கள்.
மாளிகையில் இருந்து வந்த அழைப்பு, அமீருல் முஃமினீனுடைய அழைப்பை தட்டி கழிக்க முடியாது, நீ போக வேண்டும். பயந்தான் நாட்டாமி, அவன் நினைத்தான் எனது குற்றங்கள் ஏதாவதொன்றை பிடித்து ஜெயிலில் அடைக்கப் போகிறார்களோ என்று பயந்தான்.
உடனடியாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்பாவிகளை பாதுகாக்க ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறான். அப்பாவியான மூமிங்களுடைய கையில் ஒரு ஆயுதம் இருக்கிறது. நிறைய பேருக்கு அந்த ஆயுதம் தெரியாது. தெரிந்தவர்களுக்கும் அது ஒரு ஆயுதம் என்று தெரியாது. அதன் பெருமதி தெரியாது. அப்பாவியார் அவனுக்காக பேச ஆள் இல்லை, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. நடுக்காட்டில் விடப்பட்டவனை போன்றிருப்பார்களே, அவர்களுக்குள்ள ஆயுதம். அந்த ஆயுதத்தினால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுட்டார்கள். நெருப்பு சாந்தமானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள், கடல் பாதையாக மாறியது. பத்ரிலும் ஹுனைனிலும் கந்தக்கிலும் ரசூலுல்லாஹ் சுட்டார்கள், பாவித்தார்கள், வெற்றி கிடைத்தது. சாத் இப்னு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2.5 லட்சம் ரோமர்களுடன் 30,000 பேர் இந்த முஸ்லிம்களின் படை மூலப் போயிருக்கிறது. அந்த படையே ஒரு கிராமத்தை போன்று, மலையை போன்று காட்சியளிக்கிறது. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி தோழர், முஸ்லிம் தோழர் சொல்கிறார், ஹாலித் இவர்களுடன் சண்டை பிடிக்க நமக்கு சக்தி கிடையாது, சல்மா அந்த மலை இருக்கிறது, அதற்கு மேல் ஓடி ஒழிப்போம் என்றார். அழுதார்கள் ஹாலித். ஒரு முஸ்லிம் இப்படி பேசுவதா? ஆள் பழத்தினால் வெற்றி அடைபவர்களா நாங்கள்? சொன்னார்கள், இன்று மலைக்கு ஓடி தப்ப மாட்டோம், அல்லாஹ்விடத்தில் ஓடுவோம். அந்த ஆயுதத்தினால் சுட்டார். 2.5 லட்சம் ரோமர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடினார்கள். சிறியோர் வார்த்தை தான். அந்த வார்த்தைகளை 3 முறை இந்த நாட்டாமியும் பாவித்தார். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அது ஆயுதம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் தான் எங்களோட சிறந்த பொறுப்புதாரி. அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவனே எங்களுடைய சிறந்த பொறுப்புதாரி. இதை சொல்லிக்கொண்டு மாளிகைக்குள் வந்து புகுந்தான். இளவரசர் ஒரு சிறியொரு பேட்டி கண்டான். கேட்டார், என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் என்றால் முகத்தாட்சியனைக்காவது சொல்லியிருப்போம், ஓ கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், பொய்யாவது சொல்லிப்போம். அவன் சொன்னான், நான் உங்களை தேடி வந்தனா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் உங்களை தேடி வந்திருந்தால் தான் நீங்க யாரெல்லாம் தேடி பார்த்து வரணும், நீங்க தான் அழைச்சீங்க. அல்லாஹ் மீது ஆணையாக முதல் முறையாக உங்களை பார்க்கிறேன், நீங்க யாருன்றே எனக்கு தெரியாது. சொன்னார் இளவரசர் ஹலீஃபா அலி, நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? உங்களோட வாழ்க்கைய கொஞ்ச நாளா பார்த்து வந்தேன், உங்களோட கவலைகளையும் பதட்டங்களையும் உங்களோட சிரமமான வாழ்க்கையும் நான் கண்டு மனம் நொந்து போனேன், அதனால் உங்களை கூப்பிட்டேன், உங்களுக்கு உதவி செய்யலாம். திருப்பி கேட்டான், நாட்டாமி பேசுறான், எனக்கு பதட்டமா, எனக்கு கவலையா? கவலையும் பதட்டமும் பாவிகளின் வீடுகளுக்குள் தான், எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. பாவம் செய்பவர்களின் வீடுகளுக்குள்ளே கவலை, பாவம் செய்பவர்களின் வீடுகளுக்குள்ளே பதற்றம், பாவம் செய்பவர்களின் வீடுகளுக்குள்ளேதான் நிம்மதி எட்ட நிலை. நான் ரப்புடன் தொடர்பை பேணிக் கொண்டிருக்கிறேன். அப்ப கேட்டாரு, கடன்கள் இல்லையா? கடனே எனக்கு கிடையாது. இருக்குது சில கடன்கள், சில பாவங்கள் இன்னமும் தௌபா செய்யப்படாமல் இருக்குது, அது மட்டும்தான் என் கடன். அபூர்வ மனிதன், நாட்டாமியின் தோற்றத்தில் வந்த அபூர்வ மனிதன். கேட்டார், உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, உங்க மனைவி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? சொன்னார், மனைவியும் இல்ல பிள்ளைகளும் இல்ல. யார் இருக்கிறாங்க வீட்டில்? வீட்டில் என்ன தாயார் இருக்கிறாங்க, வயது போனவங்க, பார்வை கூட தெரியாது. ஒரு சகோதரி இருக்கிறார்கள், அவர்களுக்கு பார்வையே இல்லை, அவர்கள் சப்பானியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேருடைய உடலில் குறைபாடு இருந்தாலும் ரப்புடைய தொடர்பில் குறைபாடு இல்ல. நாளாந்தம் 2 பேரும் நோன்பு வைக்கிறாங்க. அவர்களுடைய இஃப்தாருக்குரிய ரொட்டிகளையே நான் அசருக்கு பிறகு கொண்டு போறதை நீங்க பாக்குறீங்க. கேட்டார் ஹலீஃபா அலி, மூட்டை தூக்குற பாரமான வேலை செய்றீங்க, இரவில் எவ்வளவு சிரமம் இருக்கும், காலையில எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? என்ன சொன்னார் நாட்டாமி, ஏண்ட ரப்பு பின்னிரவில கீழ்வானத்துக்கு ஆள் அனுப்பி தேவையுள்ளவர் இருக்கிறாரா கேளு என்று சொல்ல முன்னமே நான் எழும்பி தயாராகி விடுவேன். தஹஜ்ஜுதில் நான் ஆயத்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னார் ஹலீஃபா, உன்னுடைய இந்த குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வந்து
மாளிகையில் வாழ முழு சுதந்திரமும் இருக்கிறது, வாழலாம்.
அந்த நாட்டாமி ஒரு வேண்டுகோள் விடுத்தார், ஹலீஃபா அவர்களே எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுங்க. சந்தோஷமா கேட்டார், என்னவோ என்ன கேட்கிறான், என்னை அவசரமாக இந்த இடத்திலிருந்து அனுப்புங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவன் போவதை சற்று நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார் ஹலீஃபா அலி. சில மாதங்கள் கழிவதற்குள்ளால் மாளிகையிலிருந்து ஹலீஃபா அலியை வெளியேற்றி அல்லாஹ் அவரை ஒரு வலியாக மரணிக்க செய்ததாக சரித்திரம் சொல்கிறது. அல்லாஹுடையவர்களானால் மாளிகை எங்களின் பக்கம் திரும்பும், வஸ்துக்களின் பக்கம், வஸ்துக்களுடைய அபனாக்களாக, பிள்ளைகளாக, வஸ்துக்களின் மோகிகளாக மாறினால் நாங்களும் அவற்றுக்கு அடிபணிந்து பயந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ பயப்படுறாரோ முழு வஸ்துக்களும் அவனுக்கு பயப்படும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான பாவங்களை விட்டும் தூரமாகி நடந்த பாவங்களுக்கு தஹஜ்ஜு தொழுகையிலும் ஏனைய நேரங்களிலும் அழுது மன்றாடி அல்லாஹுடன் அறுக்கப்பட்டிருக்கும் அந்த தொடர்புகளை சீர் செய்து உண்மையான முத்தகீங்களாக மோமின்களாக வாழ எல்லாம் வல்லல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா முஸ்லீம்களை உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைப்பாயாக. மூமின்களை உண்மையான மூமின்களாக வாழ நீ தௌஃபீக் செய்வாயாக. யாழ்லா இந்த உலகத்தின் நிலைமைகளை மாற்றக்கூடிய அளவுக்குள்ள சக்தி வாய்ந்த மூமின்களாக நீ எங்களை மாற்றிடுவாயாக. உலகத்திலேயும் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. நாளை மறுமையிலும் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. யாழ்லா எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் நீக்கிவிடுவாயாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.